Seal. Seal. Gurudeva, எங்களுக்கு சிவம் ஆதிசக்தியின் தரிசனம் கிடைக்காதா என்ன? எப்படி கிடைக்க வேண்டும்? எவ்விதமாக கிடைக்க வேண்டும்? அதற்கு என்ன செய்ய வேண்டும்? கிடைக்காதா என்ற கேள்வி கேட்டாலே அது தவறானது. கிடைக்குமா என்றாலும் தவறானது. நம் முயற்சி தானே எல்லாவற்றிற்கும். நீங்கள் எல்லாவற்றிற்கும் அதிபதி என்று சொல்கிறீர்கள், எல்லாம் தெரிந்தவள் என்று சொல்கிறீர்கள். அப்படி இருக்க எங்கள் மனதில் என்ன இருக்கிறது என்று என்ன அந்த தேவிக்கு தெரியாதா என்ன? தெரிந்து ஏன் காட்சி கொடுக்கக்கூடாது? உங்கள் மனதில் அவ்வளவு பக்குவமாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று புரிந்தால் நிச்சயம் காட்சி தருவாள். ஆனால் இது வாதமாக தெரிகிறது, பக்தி அல்ல, ஒரு பண்பாட்டுக்குரியது அல்ல. குருதேவா, ஏதாவது சொன்னால் ஏதாவது ஒரு பதிலை சொல்கிறீர்கள். தாய் என்கிறீர்கள், தாய் என்றால் தரிசனம் தர வேண்டியது தானே? அந்த தாயையும் அவ்வளவு சுலபத்தில் உன்னால் காண முடியாது. உனக்கு முதலில் உணர முடிய வேண்டும், இவள்தான் தாய் என்பதை நீ புரிந்து கொள்ளும் பக்குவத்திற்கு வந்தால் பிறகு அதை பற்றி யோசிக்கலாம். முதலில் உணர வேண்டும், அதற்கு நீ பிரயத்தனப்பட வேண்டும், நல்ல மனப்பான்மை இருக்க வேண்டும், நான் என மகந்தை விட வேண்டும். நாங்கள் நல்லவர்கள் இல்லையா? குருதேவா, உங்களின் சிஷ்யர்கள் தானே, நாங்கள் என்ன நல்லவர்கள் இல்லையா? சீடர்களே, எல்லா சிஷ்யரும் நல்லவர் என்று சொல்லவில்லை, எல்லா சிஷ்யரும் தீயவர் என்றும் சொல்லவில்லை. உங்களது பயன்கள் என்னவோ அதன்படி நீங்கள் இருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு அனுகிரகம் செய்து என்னால் முடிந்த பாடத்தையும் நல்ல அறிவுரைகளையும் சொல்லித்தருகிறேன். கேட்பதும் விடுவதும் உங்கள் இஷ்டம், அதை நடைமுறையில் கொண்டு வருவதும் உங்கள் கையில். எல்லாமே நானே செய்துவிட்டால், உங்களுக்காக ஜபமும் நானே செய்து உங்களுக்காக எல்லாம் செய்தால் எனக்காக தேவி தனியாக தரிசனம் தருவாள். அது எனக்காக ஆகும் அல்லவா? யாருக்கு பசிக்கிறதோ அவர்தானே உண்ண வேண்டும். அதனால் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள்தான் அதை உணர்ந்து அதற்கு என்ன பக்குவம் அதன்படி போக வேண்டும். ஒரு தாயை பார்க்க ஒரு விதிமுறை இருக்கிறதா? இது என்ன குருதேவா? யாருக்குமே ஒரு விதிமுறை உண்டு, அந்த விதிமுறைப்படித்தான் நடக்க வேண்டும் என்று இருப்பது இயற்கை. அதனால் அந்த விதிமுறைப்படி நீங்கள் இருக்கத்தான் வேண்டும். நாங்கள் தூயவர்கள் இல்லையா? சீடர்களே, நீங்கள் தூயவரா இல்லையா என்று தரிசனம் யார் கொடுக்கப் போகிறாரோ அவர்களுக்கு தெரிய வேண்டுமே அன்றி அவர்கள்தான் அதை நிர்ணயிக்க வேண்டும். நீங்களாக தூயவரா தூயவர் இல்லையா என்று நிர்ணயிப்பது பெரும் தவறு. எல்லா மனிதர்களுமே தாங்கள் தூயவர்கள் என்று தான் எண்ணுவார்கள். ஆனால் அவன் குறையை அல்லது அவர்கள் குறையை வேறொருவர் எடுத்து சொல்லும் பொழுது எவர் ஒப்புக்கொண்டு அந்த குறையை திருத்தி கொள்கிறாரோ அவர்தான் அப்பா மனிதர். இதை திருத்தி கொள்ளாமல் மேலே தவறு செய்து கொண்டு போனால் நீ அகங்காரி என்று பொருள்படுவாய். அதனால் உனக்கு எதுவும் பலிக்காது. மனிதர்கள் உங்கள் எண்ணத்தில் நீங்கள் எப்போதுமே நல்லவர்கள்தான். ஆனால் மற்ற கண்களில் அது எப்படி என்பதை பார்க்க வேண்டும். அதுவும் இறை கண்ணில் நீ எப்படி இருக்கிறாய் என்பதை பார்க்க வேண்டும். குருதேவா, உங்களுக்கு எங்களுக்கு உபதேசம் செய்து தேவியை காண்பிக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை, அதை நேராக சொல்லிவிடுங்களே. எதற்காக இவ்வளவு சுத்தி வளைத்து நாங்கள் தூயவர்கள் இல்லை, அகங்காரி, அப்படி இப்படி என்று எதற்காக சொல்கிறீர்கள்? என்ன சொல்லட்டும், உங்களுக்கு நான் என்ன சொல்லி திருந்துவீர்கள்? நல்ல ஞானத்தை அடைந்த நீங்கள் அந்த ஞானத்தை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதாவது சிறிய வரையாகவும் ஒரு செடியாகவும் ஞானம் முளைத்திருக்கிறது என்றால் அதை மரமாக்கி கொள்ள வேண்டும் அல்லவா? நீங்கள் அதை பாழ் செய்கிறீர்களே. சீடர்களே, நீங்களும் எங்கள் என் குழந்தைகள் தான், இப்படி பாழ் செய்யலாமா? குருதேவா, இப்படி பேசிவிட்டால் நாங்கள் மாறிவிடுவோமா? எங்கள் குழந்தை என்று சொல்கிறீர் அல்லவா? இந்த குழந்தை கேட்பது என்ன? எங்களுக்கே தரிசனம் தரக்கூடாது தேவி? அப்பா, எல்லாவற்றிற்கும் விதிமுறை இருக்கிறது, அதன்படித்தான் நடக்கும். என்ன விதி, என்ன முறை, யாருக்கு தேவை இதையெல்லாம்? என்ன பலன்? காலாந்திரம் உட்கார்ந்து தவம் செய்து பிறகு கண்டால்தான், பிறகுத்தான் தெய்வம் காட்சி என்றால் என்ன அப்படிப்பட்ட தெய்வம் தேவை? கூப்பிட்டவுடன் வந்தால்தான் அது தெய்வம் என்று சொல்ல முடியும். இது என்ன? இதோ பார், நீங்கள் இருவரும் மிகவும் அதிகமாக பேசுகிறீர்கள், மிகவும் அதிகமாக பேசிக்கொண்டே போகிறீர்கள். வீணாக வாதங்கள் செய்து பாவத்தை சம்பாதிக்காதீர்கள். பிறப்புகள் இருக்கும். நீங்கள் பிறப்புகள் வேண்டும் என்று வந்த பிறகும் இன்னும் பிறப்புகளில் ஏன் பாழும் கிணறில் போய் விழுகிறீர்கள்? புரிந்து கொள்ளுங்கள், தெளிவாகுங்கள். இப்போதாவது தெளிவாகி ஞானத்தை பெறுங்கள். குருதேவா, இப்படித்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் எங்களுக்கு அந்த தேவி தரிசனம் தேவை. முடியுமா முடியாதா உங்களால்? அம்மா என்ற கூட்டால் வரவேண்டியது தானே? நீங்கள் அப்படி கூப்பிடும் அவளுக்கு பெரியவர் அல்ல, அதை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள். அப்படியென்றால் உங்கள் குரலும் அவள் காதில் கேட்க வேண்டும் அல்லவா? அப்படி என்றால் சீடர்களே, உங்கள் முன் தோன்றினாலும் உங்களுக்கு தெரியாது புரியாது. இப்போதும் இங்கு இருக்கிறாள், உங்களுக்கு தெரிகிறதா? அதற்குரிய பக்குவம் வேண்டும். இறைவன் எங்கு இல்லை? எல்லா இடத்திலும் இறைவன் இருக்கிறான். இறைவன் இல்லாத இடம் எங்குமே இல்லை, எல்லா இடத்திலும் இருக்கிறான். ஏன்? உன்னுள்ளும் இருக்கிறான். அதை உணரும் பக்குவம் உன்னிடத்தில் இல்லை என்பதால் இறைவனே இல்லை என்று சொல்லிவிட முடியாது. தவறு நம்மிடத்தில் சிலர்களே, நமக்கு உணரும் பக்குவம் நம்மிடத்தில் இல்லை. அதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். குருதேவா, எப்போது வரும் அந்த பக்குவம்? அது நான் எப்படி அப்பா சொல்ல முடியும்? தாங்களுக்குத்தான் தெரிய வேண்டும். ஒருவன் மற்றவனை பார்த்து, இவர் இப்படித்தான், இப்படி சொன்னால் அப்படி சொல்வார், அப்படி சொன்னால் இப்படி சொல், நாம் தான் பார்த்து கொண்டிருக்கிறோமே, எத்தனை பெயர்களுக்கு மந்திரோபதேசம் செய்கிறார், நல்லதெல்லாம் செய்கிறார், ஆனால் நம்மை மட்டும் வேண்டுமென்றே இப்படி செய்கிறார். வியாசரும், எதற்காக இப்படி யோசிக்கிறீர்கள்? ஒரு குருவை சந்தேகிப்பது முறை அல்ல, அது மேலும் பாவத்தை தான் கொடுக்கும். தயவு செய்து திருந்துங்கள். நேரமும் காலமும் வரும், பொறுமையாக இருங்கள். உபதேசம் செய்கிறேன். நாங்கள் பொறுத்தது போதும் என்று நினைக்கிறோம். இன்னும் எப்பொழுது, இன்னும் எவ்வளவு பொறுக்க வேண்டும்? நாளையே நீங்கள் சுத்தமானால் உபதேசம் கிடைக்குமே, உடனே மன தூய்மை என்பீர்கள், உடனே இப்படி இருக்க வேண்டும் அப்படி இருக்க வேண்டும் என்பீர்கள். எங்களால் முடியாது. உங்களால் முடியுமா? முடியாது. சீடர்களே, நீங்கள் வாங்கி வந்த வரன் அப்படி நிறைய பிறப்புகள் வேண்டும் என்று வாங்கி வந்து விட்டீர்கள். எத்தனைதான் உங்களை தெளிவாக்கி நல்ல முறைக்கு எடுத்து போனாலும் நான் தான் முட்டாளாகிறேன். நீங்கள் திருந்துவதாக இல்லை. இனி நீங்கள் பிறக்க வேண்டும், நன்றாக பிறந்து நன்றாக அனுபவிக்க வேண்டும். அன்று இந்த தவ வலிமை என்ன என்பதை தெரியும் அளவிற்கு நீங்கள் பிறந்து கொண்டே இருக்க வேண்டும். உங்களுக்கு நல்லவை போதிக்கவே முடியாது, போதித்தாலும் அது பயனற்றுவிடும். உங்களுக்கு நல்லவையை நான் போதித்தால் நீங்கள் அசுரராக வந்து நிற்பீர்கள். என் சீடர், அப்படி வரக்கூடாது. பிறந்து கொண்டே இருங்கள். சரி, பிறக்கிறோம், இருக்கிறோம், வா நாம் போகலாம். இவருடன் நமக்கு என்ன வேலை? இவர் நமக்கு உபதேசமும் செய்ய மாட்டார், நல்லதும் செய்ய மாட்டார். இவருடன் இருந்தால் எந்த பலனும் இருக்காது. ஏன்? இவர்தான் சொல்கிறாரே தாய் என்று. நாம் தனியாக தவம் பண்ணால் அந்த தாய் வராமல்லா போய்விடுவாள். பார்த்து விடலாம், உண்மையில் அவள் இருக்கிறார் என்றால் வரப்போகிறாள், இல்லையில் இல்லை, அவ்வளவுதானே. சீடர்களே, தப்பான கணக்கு போடுகிறீர்கள். தெய்வம் தான் இல்லை என்று சொன்னால் சந்தோஷமே படும். ஆமாம், நான் இல்லைதான் என்றும் சொல்லிவிடும். அதனால் தப்பு கணக்கு போடாதீர். உங்களுடன் எங்களுக்கு வார்த்தைகள் தேவையில்லை. நாங்கள் எங்கள் இஷ்டத்திற்கு போகிறோம். இனி உங்களுடன் நாங்கள் இருக்க தயாராக இல்லை. சீடர்களே, எந்த இடத்தை விட்டு வெளியே போக வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? இது நியாயமா? உங்களை இங்கே அனுப்பி நல்லவர்களாக்க வேண்டும் என்று உங்களது பெற்றோர் எத்தனை துன்பப்பட்டார்கள், நீங்கள் இப்படி செய்யலாமா? இப்போதும் நாங்கள் நல்லவர்களாகத்தான் இருக்கிறோம். எங்களுக்கு குரு அமைந்தது அவ்வளவு சரியில்லை. இனி நீங்கள் திருந்த மாட்டீர்கள், இனி திருந்த மாட்டீர்கள். உங்களுக்கு அனுபவிக்க வேண்டும் என்ற காலம் வந்துவிட்டது. போங்கள், போய் அனுபவியுங்கள். இன்னும் பிறப்புகளை எடுத்துக்கொண்டே இருங்கள். இறைவனின் மதிப்பு என்றைக்கு உங்களுக்கு தெரியுமோ அன்று வரையில் பிறந்து கொண்டே இருங்கள். போங்கள் என்று ஆதிவியாசர் அந்த இருவருக்கும் சாபம் கூறினார். இவர்கள் இருவரும் நம்மால் எதையும் சாதிக்க முடியும். என்ன குரு இல்லை என்றால் சாதிக்கவா முடியாது? குரு என்ன பெரிய விஷயம்? அங்கே அவர் ஒரு மந்திரத்தை சொல்லி கொடுப்பார், அதை நாம் ஜபிக்க வேண்டும், இவ்வளவுதானே. எத்தனையோ சொல்லியிருக்கிறாரே, அதில் ஒன்றை சொல்வோம். வேண்டாம், இவர் சொல்லி கொடுத்தது எதுவுமே பலிக்காது. அதனால் நாமே ஒன்றை உற்பத்தி செய்து நாமே செய்வோம் என்று இருவரும் அங்கிருந்து புறப்பட்டார்கள். சிஷ்யர்களே, நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், குருவை அவமதித்தோ குருஸ்தானத்தை அவமதித்தோ இவைகளெல்லாம் செய்தால் பிறப்புகள் நிச்சயம் முடிவாகாது. பிறப்பு இருந்து கொண்டே இருக்கும். நல்ல ஒரு குருஸ்தானத்தையோ நல்ல ஒரு குருவையோ நீ சந்தேகித்தாலோ அல்லது அந்த குருவை பற்றி அவதூறு பேசினாலோ என்ன செய்தாலும் எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் இந்த பாவம் போகாது. தெய்வத்தை நீ குறை சொல்லலாம், என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், அது தவறில்லை. ஆனால் குருவை செய்தால் இந்த உலகம் உள்ள வரையில் உன் பிறப்பு நிச்சயமாகும். இது பெரிய கொடுமை, பெரிய பாவம். இது குரு துரோகம் என்னும் பெரிய பாவம். இயற்கை ஒப்புக்கொள்ளாது. இந்த குரு துரோகத்தை இயற்கை ஒப்புக்கொள்ளாது. குருவை மதித்து குரு சொல்படி கேட்டு அதன்படி இருப்பவன்தான் ஒரு நல்ல சீடன் ஆவான். இதைதான் வியாசர் இவர்களுக்கு எவ்வளவோ சொல்லி பார்க்கிறார், எவ்வளவோ திருத்துகிறார். ஆனால் அவர்கள் திருந்துவதாகவும் இல்லை. அதே நேரத்தில் வியாசர் ஏதோ தங்களை ஏமாற்றுகிறார் என்று ஒரு தப்பு கணக்கை போட்டுவிட்டார்கள். அதனால் அங்கிருந்து இவர்கள் புறப்படுகிறார்கள். இது ஒரு புறம். அடுத்த புறம் பார்ப்போம். என்ன நம் பிழைப்பு? தினோம் ஹோமத்திற்கு வேண்டிய சுள்ளிகள் எடுத்து வர வேண்டும், அதாவது சமீத்துகள். சமீத்துகள் எடுத்து வர வேண்டும், சுத்தம் செய்ய வேண்டும், ரிஷி சொல்வதை கேட்க வேண்டும். இப்படித்தானா வாழ்க்கை? என்னதானடா வாழ்க்கை இது? இந்த 27 இவர்கள் பேசுகிறார்கள். எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு முக்கியமானது, நாம் இங்கே வர காரணம் அன்றே நமக்கு வாய் அதிகம், இன்றல்ல. சப்தரிஷியிடமே இவ்வளவு வாய் இருந்தது என்றால் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அல்லவா? நம்ம பற்றி சொல்லும் பொழுது கேட்க ஆனந்தமாகத்தான் இருக்கும். ஒருவர், இந்த உத்ரேஷன் இருக்கிறானே, என்னவோ செய்து வைத்திருக்கிறான், 7 அவனுக்கு மட்டும் பணிகிறார்கள், அவர்கள் சொல்படி எல்லாம் இவன் ஆடுகிறான், இவனால் தான் நமக்கு கேடே, இவன் சும்மா இருப்பதே இல்லை, எதையாவது சொல்லிக்கொண்டே இருக்கிறான். ஏய், உனக்கு தெரியுமா நாம் ஏதாவது தவறு செய்தாலும் இவன் போய் சொல்லிவிடுகிறான். சொல்லிவிட்டு நம்மிடம், குருவுக்கு தெரியாதது ஒன்றுமில்லை, குருவுக்கு எல்லாம் தெரியும் என்று வேஷம் போடுகிறான். எல்லாமா உங்களுக்கு தெரிய போகிறது? நாம் செய்யும் சின்ன சின்ன பிழைகள் அவர்களுக்கு தெரியவா போகிறது? இவன் நம்மை பார்த்து கொண்டே போய் சொல்லிவிட்டு வருகிறான். ஆமாம், என்னதான் நமக்கு இங்கே இருந்து ஆனந்தம் இருக்கிறது? என்ன நமக்கு, நம் பிறப்பு என்ன? ஆனந்தம் இல்லை. காலை முதல் மாலை வரையில் வேலை, கற்றுக்கொள்ள வேண்டும், பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் இந்த பாடம் எல்லாம் அவசியமா என்ன? இது கற்றுக்கொண்டு என்ன செய்ய போகிறோம்? நாம் என்று குருவாகி நம்மிடம் என்று சிஷ்யர்கள் வந்து அப்போது அது உபயோகமாக இருக்கலாம். நடக்குமா? ஏழ்வர் நம்மை வெளியில் விடுவாரா? அது மட்டுமல்ல, இந்த உத்ரேஷ்டன் நம்மை வெளியில் விடுவானா? நம்மை தான் சிறை போட்டு வைத்திருக்கிறார்களே. நல்லதை கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? அதனால் நாம் இங்கே இருக்கிறோம், நல்லதை கற்றுக்கொண்டு விட்டோம். இனி நமக்கு என்ன இங்கே வேலை? இந்த ஏழ்வர் மட்டும் உலக சஞ்சாரம் உலக சஞ்சாரம் என்று இவர்கள் போய் திரிகிறார்கள். என்ன செய்கிறார்களோ, எங்கே போகிறாரோ யாருக்கு தெரியும்? இவர்கள் மட்டும் நல்ல சந்தோஷமாக இருக்கிறார்கள். ஆனால் நம்மை இவர்கள் எங்கும் அனுப்புவதும் இல்லை. கேட்டால் அவ்வளவு பக்குவம் நீங்கள் அடையவில்லை, இருங்கள் என்று சொல்கிறார். என்ன பக்குவம் என்பது என்ன? அப்படி என்ன, நேற்று காய்க்கும் மரத்தில் காய்க்கும் அந்த பழம் நேற்று பிஞ்சாகிறது, நாளை கொஞ்சம் வளருகிறது, மறுநாள் பழமாகிறது. நாம் என்ன அப்படி பக்குவமாக மாட்டோமா? இப்படியே தான் இருப்போமா? நாம் என்ன பிஞ்சுகளா? அப்படியல்ல, அவர்களுக்கு நம்மை வெளியில் அனுப்பக்கூடாது. அவர்களே அனுப்பினாலும் இந்த உத்ரேஷன் இருக்கிறான் பார், நம்மை அனுப்ப மாட்டான். ஏனென்றால் அவனுக்கு, அவனும் போகக்கூடாது, நம்மையும் வாழவிடக்கூடாது. மிகவும் பொறாமை பிடித்தவன். முதலில் அவனை நாம் ஏதாவது செய்ய வேண்டும். இவனால் தான் எல்லாமே நமக்கு கெடுதல். அங்கே உத்ரேஷன் வருகிறார். இப்போது நமக்கு சப்தரிஷியில் ஒருவரான வசிஷ்டர் வந்து வகுப்பெடுப்பார். நாம் எல்லாம் வகுப்பிற்கு போக வேண்டும், தயாராகுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் போகிறார். அடுத்தவர் வந்தார். இதோ பாரு, இந்த திருமாலுக்கு அந்த மதுக்கைடவர் ரெண்டு பேருடன் சண்டை போட்டு ஓய்வு கேட்டார். நமக்கு எங்கடா ஓய்வு இருக்கு? ஏழு பேருடா, ஒருவர் போனால் ஒருவர், ஒருவர் போனால் ஒருவர் வந்து பாடம் எடுப்பார்கள். என்ன இவர்கள் பாடம் எடுத்து நாம் தெரிந்து கொண்டு என்னத்தை செய்ய போகிறோம்? எவ்வளவுதான் படிப்பது, இந்த படிப்புக்கு ஒரு முடிவே இல்லையா? இது எப்போது முடியும்? ஞானம் ஞானம் ஞானம். என்ன ஞானம்? அப்படி என்ன ஞானத்தில் தெரிந்து கொண்டு என்ன செய்ய போகிறோம்? உனக்கு ஒருவேளை இறைவன் காட்சி வேண்டுமாக இருக்கும். எந்த காட்சியும் வேண்டாம் ஐயா, எங்கோ திருப்தியாக வாழலாம். இவர்களிடத்தில் யார் வாழ்வது? ஏய், வெளியில் சென்றால் நாம் வேலை செய்து சாப்பிட வேண்டும். இங்கே இருந்தால் நமக்கு இங்கே மட்டும் என்ன வேலையா? செய்யவில்லை, எல்லாம் தானே செய்கிறோம். ஏய், இது குருஸ்தானம், தவறாக பேசக்கூடாது. என்ன ஸ்தானமோ என்னவோ போ. இப்படியே நமது காலம் போய்விடுமா? நம்மை அனுப்ப மாட்டார்களா? நமக்கு திருமணம் அப்படி ஏதாவது செய்வார்களா? அது கூட செய்ய மாட்டார்களா? ரிஷிகள் அவரவர்கள் பத்தினிகள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். நமக்கு எப்போது பத்தினி வரும்? நம்மை கவனிப்பார்களா? டேய், உனக்கு மாயை நன்றாக பிடித்திருக்கிறது. என்னையா மாயை? மாயை மாயை என்று சொல்லியே நம்மை அதிலிருந்து வெளியே விரட்டுகிறார்கள். இவர்கள் மட்டும் மாயில் இருப்பார்களாம், நான் மட்டும் மாயில் இருக்கக்கூடாதாம். என்னையா இது? உத்ரேஷ்டர், என்ன புறப்பட்டீர்களா? வகுப்பிற்கு போக வேண்டும். வந்துட்டாயா? இவனால் தான் நடப்பது எல்லாம். சரி, புறப்படுங்கள். இப்படி 27 வரும் வசிஷ்டர் வகுப்பிற்கு போகிறார்கள். இது நம் சரித்திரத்துக்கு வராத ஒன்று. இதை முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும். வசிஷ்டர், பிறப்புகளை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். பிறப்பில் முக்கியமானது பக்தி. பக்தி இருந்தால் அது ஒவ்வொரு பிறப்பிலும் வளரும். அந்த பக்தியினால் விரைவில் முக்தியை அடைய முடியும். இறைவனை நாம் தேடி செல்வதை விட இறைவன் நம்மை தேடி செல்ல வேண்டும். நம்மை தேடி வருவான். அப்படியென்றால் அத்தனை தூய்மையாக நாம் இருக்க வேண்டும். இந்த தூய்மைதான் இறைவன் நம்மிடத்தில் வாசம் செய்கிறான். அல்லது நம்மிடத்தில் இருக்கும் இறைவன் தூக்கத்தில் இருந்து எழுகிறான். அதைதான் பார்க்கடலில் பரந்தாமன் படுத்திருக்கிறான் என்று சொல்கிறோம். அதாவது விழிக்கவில்லை, உன் இருதயத்தினுள் விழிக்காமல் தூங்கிக் கொண்டிருக்கிறது. செயல் நடக்கிறது, ஆனால் அது செயலிலிருந்து விழிக்கவில்லை, இப்படி உறங்கிக் கொண்டிருக்கிறது. உன்னுள் இருக்கும் அந்த இறைவனை உறக்கத்திலிருந்து நீ எழுப்ப வேண்டும் என்றால் நீ தெளிவாக அவன் விருப்பம் என்னவோ அதன்படி நடக்க வேண்டும். உன் விருப்பத்திற்கு இறைவன் நடப்பான் என்று நினைத்தால் அது மிகவும் தவறு. அவன் விருப்பம் என்னவோ அதன்படி நீ நடந்தால் உன்னுள் உறையும் அந்த இறைவன் எழுவான். இல்லையில் எழமாட்டான். என்னதான் நீ கத்தினாலும் எத்தனை முறையிட்டாலும் உன்னுள் இருக்கும் இறைவன் இருக்க மாட்டான். விரைவில் உன்னை விட்டும் வெளியேறி விடுவான். அவன் விருப்பப்படியும் அவன் சொல்படியும் அவனுக்காகவும் நீ வாழ வேண்டுமே அன்றி நீ உனக்காக வாழத் தொடங்கினால் உன் வாழ்க்கை பிறப்புகளில் இருந்துவிடும். குருதேவா, பிறப்பு எடுப்பதனால் தவறு ஒன்றும் இல்லையே? ஒரு சீடன் கேட்கிறான். 27 ஒருவர், நம்மில் ஒருவர், பிறப்பெடுப்பதினால் தவறு ஒன்றுமில்லையே? சீடனே, பிறப்பெடுப்பதினால் தவறு எதுவும் இல்லை. பிறப்பெடுத்துக்கொண்டே போகலாம். எத்தனை வேண்டுமோ அத்தனை பிறப்பெடுக்கலாம். ஆனால் நீ எடுக்கவில்லை, உன்னை எடுக்க வைக்கிறது. காரணம், என்று நீ தெளிவாகிறாயோ அன்றுதான் உன் பிறப்பிற்கே ஒரு முற்றுப்புள்ளி வருகிறது. அதுவரையில் நீ நினைக்காதே நீயாக பிறப்பெடுத்து கொண்டு வருகிறாய் என்று. இயற்கையின் நீதி என்ன? நீ என்று உன்னை உணரத் தொடங்குகிறாயோ அன்றிலிருந்து இத்தனை பிறப்புக்குள் நீ முக்தியடைவாய். என்று உன்னை நீ உணர்கிறாயோ அன்றிலிருந்து இத்தனை பிறப்புக்குள் நீ முக்தி அடைவாய் என்று இருக்கிறது. குருதேவா, அதை எப்படி நாங்கள் உணருவோம்? உங்களால் உணர முடியாது. உங்கள் ஆத்மா தான் உணர வேண்டும். என்று உங்கள் ஆன்மா வீழ்ச்சி அடைகிறதோ, என்று விழிக்கிறதோ, என்று அதை உணர்கிறதோ, அன்றிலிருந்து தான் அது எழுந்த அன்று முதல்தான் பிறப்பின் கணக்கே எடுக்கப்படும். என்று உனது ஆன்மா எழுகிறதோ அன்றுதான் உன் பிறப்பின் கணக்கு. நீ இன்று பிறந்திருக்கிறாய். நீ இன்று பிறந்திருக்கிறாய். இதிலிருந்து பிறப்புகள் நீ நிர்ணயிக்கிறாய். உனது பலன், உன்னுள்ளில் இருக்கும் அந்த ஆன்மாவிற்கு நீ என்ன செய்கிறாய், அதன் விருப்பப்படி நீ நடந்தால் உனது பிறப்பு குறைகிறது. அதற்கு மாறாக நீ நடந்தால் உன் பிறப்பு ஏறிக்கொண்டே போகிறது. எத்தனை பிறப்பு உணர்ந்தவன் எத்தனை பிறப்பும் நான் எடுத்தாலும் கவலை இல்லை என்று சொல்பவனை முட்டாள். அவன் இன்னும் உணரவில்லை என்று தான் அர்த்தம். உணர்ந்தவர்கள் உணர்ந்து விட்டேன், இனி பிறப்புகளை நான் குறைக்க வேண்டும். எப்படி குறைப்பேன்? இன்னும் தூய்மையாக வேண்டும். இன்னும் நான் தூய்மையாக வேண்டும். தூய்மை தன்மை எனக்கு வர வேண்டும், தூய்மையாக வேண்டும் என்று எண்ண வேண்டும். குருதேவா, இங்கே ஒரு சந்தேகம் சொல்லுங்கள். இந்த சந்தேகம் என்னவென்றால், இந்த தேகமாகப்பட்டது இந்த பஞ்சபூதத்தால் ஆன தேகம். இந்த பஞ்சபூதத்தால் ஆன தேகம் நமக்கு குணங்கள் அப்போது அவ்வப்போது மாறுகிறது. அப்படி மாறும் பொழுது தவறுகள் செய்ய நேர்கிறது, நேருகிறது, செய்கிறோம். அதனால் பிறப்பே எடு என்றால் எப்படி அர்த்தம்? சீடனே, நன்றாக கேளுங்கள். உங்கள் குணத்தை நீங்கள் அடக்க வேண்டும். மனிதன் எல்லோருமே நீங்கள் நினைப்பீர்கள் நீங்கள் செய்வதெல்லாம் சரி என்று. தவறு, அது தவறு. நீங்கள் எப்போதும் தவறு செய்யலாம், அல்லது நான் தவறே செய்து கொண்டிருக்கிறேன் என்று நினைப்பதும் தவறு. நீங்கள் தவறும் செய்ய மாட்டீர்கள், தவறும் செய்வீர்கள். இது இயல்பு, இயற்கை. உன்னுள் அந்த ஆன்மா தொடங்க ஆரம்பித்து விட்டால், உன்னுள் எழுச்சி எழுந்து விட்டால், நல்லவை எது, தீயவை எது, நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எனது முறை என்ன என்னும் பக்குவத்தை அடைவீர்கள். அந்த பக்குவத்தில் குருவின் ஊன்றுகோள், குருவை உங்களுக்கு ஒரு கொழுவாக, ஒரு கொம்பாக வந்து நிற்பார். அதை பிடித்து படர்ந்து மேலே வர வேண்டும். இல்லையில் சுலபத்தில் மேலே வர முடியாது. அப்போது குருதேவா, இந்த பஞ்சபூதத்தால் ஆன தேகத்திற்கு எப்போதுமே பிரச்சனை ஏற்படும் அல்லவா? இது பிரச்சனை அல்ல, இது இயற்கை. இது பிரச்சனை என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. காலாகாலத்திற்கேற்றாற் போல் நாமும் நடக்க வேண்டும். பார்த்தீர்களா? மரங்கள் கனிகளை தருகிறது. ஒரு காலத்தில் பூக்கள், ஒரு காலத்தில் கனி காய்கள், கனிகள் என்று அதற்கென்று ஒரு விதிமுறைகள் இருக்கிறது. அதே போன்று மனிதர்களுக்கும் ஒரு விதிமுறை இருக்கிறது. காலாகாலத்தில் தான் அந்த விதிமுறைப்படி செய்ய வேண்டும். எவையும் மீறினால் அது உங்களை தண்டிக்கும். குருதேவா, அப்படியென்றால் நாங்கள் காலத்தை நோக்கி போக வேண்டுமா? அல்லது சீடனே, நீ காலத்தை எல்லாம் நோக்கி போகாதே. நீ செய்வது செவ்வன சரியாக செய்தால் எவை பற்றியும் கவலைப்படாதே. உன்னில் தைரியம் வேண்டும். உன்னில் நீ செய்வது உண்மை என்பது வேண்டும். உனது உண்மை செயலை இறைவன் ஒப்புக்கொள்ள வேண்டும். வேறு யாரும் ஒப்புக்கொள்ள வேண்டாம். இறைவனோ குருவோ நீ செய்யும் செயல் சரி என்று ஒப்புக்கொண்டால் அதை மேற்கொள்ள முடியும். அந்த செயலில் நீ போக முடியும். குருதேவா, குருதான் எதையுமே உடனே ஒப்புக்கொள்ள மாட்டாரே. சீடனே, இன்னும் பக்குவம் அடைவில்லை, வேறு ஒன்றும் இல்லை. இங்கே நிறுத்துகிறேன். சிஷ்யர்களை வியாசர் பேசியதையும் நாம் பார்த்தோம், வசிஷ்டர் பேசுவதையும் பார்த்தோம். இப்படிப்பட்ட பெரிய பெரிய குரு அந்த சீடர்களை எடுத்து வர, அவர்களை எல்லாம் எடுத்து வர எத்தனை பாடுபட்டு இருக்கிறார்கள். அவர்கள் புரிந்து கொண்டு நடந்து கொண்டு வர வேண்டும், நல்ல சீடர்களாக இருக்க வேண்டும். நிறைய பெயர் வந்திருக்கிறார்கள் நல்லவர்களாகவும். இது நாம் வராதவர்களை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். புறப்படுவோம் கதைக்கு. ஏனென்றால் அதெல்லாம் நாம் தானே இப்போது இங்கே வந்து சிக்கி வைத்திருக்கிறோமே என்பதை தெளிவாக்க புறப்படுவோமா? குருதேவா, இதற்கு என்னதான் வழி? நீங்களே பஞ்சபூதத்தாலான தேகத்தையும் கொடுத்து விட்டு இப்படித்தான் இருக்க வேண்டும் என்றால் எப்படி? சீடனே, நீ தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாய். ஒரு கொழுவை, அதாவது ஒரு கம்பை, பெரிதான ஒரு கம்பை உன்னிடம் கொடுக்கிறேன். அப்பா, காட்டிற்கு போகும் பொழுது இதை வைத்துக்கொள், ஜாகிரதையாக என்று. நீ என்ன, சரி வைக்கிறேன் என்று எடுத்துக்கொள்கிறாய். ஆனால் நீ என்ன செய்கிறாய்? எடுத்துக்கொண்ட நீ போவோரையும் வருவோரையும் அடிப்பதும், மற்றும் அங்கு உள்ள பூச்சி புழு அவற்றையெல்லாம் அடிப்பதுமாக இருந்தால் அது என் தவறா உன் தவறா? யாருடைய தவறப்பா? நான் இப்படி அடிப்பேன் என்று தெரிந்த பிறகு எதற்காக குருதேவா நீங்கள் அந்த கொம்பை என்னிடம் கொடுக்கிறீர்கள்? நல்ல கேள்வி அல்ல. சீடனே, நீ அடிப்பாய் என்று தெரிந்தாலும், நீ அடிக்க மாட்டாய் என்று தெரிந்தாலும், எனது பணி உன்னிடத்தில் இவை இருக்க வேண்டும். உனக்கு தற்காப்பு ஒன்று தேவை. அந்த தற்காப்பிற்காக இவை உன்னிடத்தில் இருக்க வேண்டும் என்று நான் தருகிறேன். அதில் நீ அக்கிரமமும் செய்யலாம், நன்மையும் செய்யலாம். அது உன் புத்தியில் இருக்கிறது, அது என்னிடத்தில் இல்லை. அதை பயன்படுத்துபவன் புத்தியில் தானே அன்றி என்னிடத்தில் என்னப்பா இருக்கிறது? கொடுப்பதை கொடுத்துவிட்டு குருதேவா பழியை எங்கள் மீதே போட்டு விடுகிறீர்களே, இது எப்படி நியாயமாகும்? அங்கே உத்ரேஷ்ட மகரிஷி எழுந்து கொள்கிறார். குருதேவா, இதற்கு தாங்கள் பதில் சொல்ல வேண்டாம் என்று நினைக்கிறேன். நான் சொல்கிறேன். சரி சொல், நீ என்ன சொல்ல போய்? கொடுப்பதை கொடுத்துவிட்டு பழியை எங்கள் மேல் போடுகிறாய் அல்லவா? உனக்கு 3 நாள் நான் உணவு தரமாட்டேன். உனக்கு 3 நாட்களுக்கு உணவு தரமாட்டேன், என்ன ஆகும்? பசிக்கும். 4ஆம் நாள் தரவில்லை என்றால் தேடுவேன். தேடி கிடைக்கும், உண்பேன். அப்படி என்றால் நான் கொடுக்காத போது நீ ஏன் தேடினாய்? நான் தான் உனக்கு கொடுக்கவில்லையே, பிறகு நீ ஏன் தேடினாய்? எல்லோரும் சிரிக்கிறார்கள். உத்ரேஷ்டா, பசி தேடத்தான் வேண்டும். சிரிக்காதீர்கள். அதே போன்று ஏதாவது உங்களை தாக்க வந்த அப்போது கொழுவை தேடுவீர்கள் அல்லவா? அப்போது அது தேவைப்படும் கொழு. பிறகு யாரையும் இப்படி அடிக்கலாம் என்றும் எடுப்பீர்கள் அல்லவா? நீங்களாக அடித்து கொடுமைப்படுவதை விட குருதேவர் தங்கள் கையால் கொடுத்து இதை நல்ல விதமாக பயன்படுத்து என்று சொல்கிறார். இதில் யார் சிறந்தவர்கள்? குரு என்ன தவறு செய்கிறார் சொல்லுங்கள் பார்ப்போம். இவன் எல்லாவற்றிற்கும் குறுக்கில் வருவான். இவனுக்கு குருவின் முன்னால் இவன் தான் நல்ல ஞானி, மற்றவர்கள் எல்லாம் முட்டாள் என்று கருதுவதற்காக வருகிறான். குருதேவா, என்னதான் இருந்தாலும் இயற்கையை படைத்த இறைவன் ஏன் இப்படி நம்மை எல்லாம் துன்புறுத்த வேண்டும்? சீடர்களை துன்புறுத்தவில்லை, உன்னை ஒன்றுமே அவர் சொல்லவில்லை. நீயாகத்தான் இறைவனிடம் போக வேண்டும் என்கிறாய். என் ஆன்மா விழிக்க வேண்டும், நான் முக்தி அடைய வேண்டும் என்றெல்லாம் நீங்களாகத்தானே கேட்கிறீர்கள். இறைவன் சொல்லவில்லையே, எங்கு உன்னை வந்து கூப்பிட்டான், நீ வா என்னிடத்தில் என்று சொல்லவில்லை. நமக்கு ஆர்வம், நமக்கு நாம் அந்த இடத்தை நோக்கி நாம் செல்ல வேண்டும் என்ற எண்ணம் நம்மிடத்தில் இருக்கிறது, இறைவனிடத்தில் அல்ல. அதையும் நமக்கு தந்திருக்கிறான். அப்படியென்றால் அவன் உயர்ந்தவன் தானே. குருதேவா, பிறப்புகளை முடித்து எப்போது தோன்றுகிறதோ அப்போது இறைவனிடம் போகலாம் அல்லவா? அனுபவிப்பைகளை மாயையில் அனுபவிக்கலாமே, அந்த மாயை எதற்கு வீணாக்க வேண்டும்? இறைவன் படைத்த மாயை, அந்த இறைவன் படைத்த மாயையை நாம் எதற்கு வீணாக்க வேண்டும்? அதில் சுழலுவோம். அதில் எத்தனை காலம் நமக்கு பிறப்பு என்று இருக்கிறதோ அதை ஏற்றுக்கொள்வோம், பிறப்போம், பிறந்து கொண்டே இருப்போம். குருதேவா, என்றாவது ஒரு நாள் உலகம் அழியத்தானே போகிறது, அன்று நாம் அதில் போய் சேரத்தான் போகிறோம். இதற்காக இறைவனை நாம் வழிபட்டு வணங்கி அத்துடன் முடித்து கொள்ளலாமே, என்ன இந்த தியானமும் என்ன இந்த தவமும், எதற்கு அங்கே போய் சேர வேண்டும்? உண்மைதான், நீங்கள் சொல்வதில் தவறில்லை, உண்மைதான், உண்மையே. ஆனால் எதற்காக இறைவனை நீங்கள் வணங்க வேண்டும்? அதுவும் தேவையில்லையே. வாழ்கிறேன், இருக்கிறேன், வாழ்கிறேன், போகிறேன், முடிந்தது. பிறவியை பற்றி ஏன் யோசிக்கிறீர்கள்? எத்தனையும் இருக்கட்டும், இல்லாமல் போகட்டும், அதை பற்றியும் யோசிக்காதீர்கள். துன்பத்திலும் அழாதீர்கள், இன்பத்திலும் அழாதீர்கள். அழுதால் அழுது கொள்ளுங்கள், அதில் யாரையும் குறை சொல்லாதீர்கள். துன்பத்திலும் யாரையும் குறை சொல்லாதே, இன்பத்திலும் யாரையும் குறை சொல்லாதே, அனுபவித்து போங்கள். எந்த காரணத்தை கொண்டும் இறைவனை உங்கள் நாவினால் பெயர் சொல்லக்கூடாது, மனதளவிலும் சொல்லக்கூடாது. வருவதை ஏற்று பக்குவம் இருக்கும் ஆனால் இதை நீங்கள் ஒப்புக்கொள்ளலாம். மாயையை படைத்துவிட்டு அந்த மாயினுள் எங்களை சிக்க வைத்துவிட்டு வருவதை அப்படியே ஏற்றுக்கொள் என்றால், குருதேவா இது என்ன, இது என்ன, இது எதற்காக செய்ய வேண்டும்? இப்படி ஒரு பிறப்பு தேவையா? அடிக்கடி இந்த கேள்வி நாமும் கேட்பது என்றோ எங்கிருந்தோ ஆரம்பிப்பது தான். இப்படியெல்லாம் பிறப்பை தர வேண்டுமா? சீடர்களே, பிறப்பை அவர்கள் தரவில்லை, நாம் வாங்கிக் கொள்கிறோம். நாம் வந்தோம், ஒரு நல்ல விதை விதைக்கும் பொழுது அது நல்ல செடியாகி பயனாகி நாலுவருக்கு உதவியானால் அது நல்லதாகிறது. அதே மரமாகி பலருக்கு அது இடையூறாக இருந்தால் அது கெடுதலாகிறது. இரண்டுமே உங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் பிறவி எடுத்த பிறகு நல்லவை எவை தீயவை எவை என்று தெரிந்து கொண்டு நடக்க இறைவன் வகை வகுத்திருக்கிறான். உனக்கு உன்னுள் ஒன்றை வைத்திருக்கிறான், அறிவு. உன்னுள் வைத்திருப்பது என்ன? அறிவு. அந்த அறிவில் அகங்காரம் மேலோங்குகிறது. அந்த அறிவில் அகங்காரம் மேலோங்குகிறது. நான், எனது, என்னுடைய, என் திறமை என்ற அகங்காரம் மேலோங்குகிறது. எப்பொழுது அகங்காரம் மேலோங்குகிறதோ அப்போதே உன் அறிவு மக்குகிறது, உனது அறிவு மக்குகிறது. அப்படி என்றால் நீ இறைவனை அடையும் வாய்ப்பே இல்லை. இந்த அறிவு மகுவதால் உன் பிறப்புகள், அந்த அகங்காரத்தின் மூலம் பிறப்புகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. நான், எனது, அகங்காரம். அகங்காரத்தை எவன் ஒழிக்கிறானோ, யார் ஒழிக்கிறார்களோ அப்போதுதான் அவை நல்ல விதமாக பயன்படும். முக்குணத்தை உன்னுள் அடக்கி அந்த முக்குணத்தை எவ்வப்போது எங்கே உபயோகிக்க முடியுமோ அங்கே உபயோகித்து அதன்படி வந்தால் நன்மை நடக்கும். குருதேவா, என்னதான் நீங்கள் சொன்னாலும் எங்களை பொறுத்தவரையில் சிலருக்கு இறைவன் முக்தி கொடுத்து விடுவான், சிலருக்கு கொடுக்க மாட்டான். இறைவனிடம் இந்த பராபட்சம் இருக்கிறது. சீடர்களே, ஆம், இறைவனிடம் பராபட்சம் இருக்கிறது. இப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீர் சொல்லுங்கள். இறைவன் அநீதி என்று சொல்லப் போகிறீர் சொல்லுங்கள். பிறகு என்ன சொல்வீர்கள்? அவனை கண்டு உங்களால் அடிக்க முடியுமா? அடியுங்கள். யார் யாரிடம் நியாயத்தை கேட்பது? நியாயம் என்ன என்று தெரியாதவன் யாரிடம் போய் நியாயத்தை கேட்கிறான்? நியாயம் என்றால் என்ன என்பதே தெரியாதவன் யாரிடம் போய் நியாயத்தை கேட்கிறான்? அதனால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் சீடர்களே, நாம் ஆட்டுவதற்கெல்லாம் இறைவன் ஆடமாட்டான். அதே நேரத்தில் உனது அன்பிற்காக இறைவன் என்றும் ஆடுவான், கட்டுப்படுவான். அங்கே உனது அன்புதான் முக்கியம். உனது பாவனை பக்தியில் வர வேண்டும். நீ பகவானை அடைய வேண்டும். அந்த பக்தி பாவனை அல்லாது யாருக்கும் அவ்வளவு சுலபத்தில் அவன் வரமாட்டான். குருதேவா, அந்த பக்தியும் இறைவன் தானே கொடுக்க வேண்டும். நன்றாக இருக்கிறது. இதுவும் நாம் எல்லாம் அடிக்கடி கேட்போம் அல்லவா. என்ன சொல்வோம்? அம்மா, நீ இன்னைக்கு அழைக்கவில்லை, நான் வரவில்லை என்று. இல்லை, நீ முயற்சிக்கவில்லை, தவறு உன்னிடத்தில், நீ முயற்சிக்கவில்லை. இரண்டாவது, எதுவே ஆனாலும் சரி, இது போக வேண்டும், இதை நான் ரசிக்க வேண்டும், இருக்க வேண்டும் என்ற எண்ணம் உன்னிடத்தில் இல்லை. இரண்டும் தவறு நம்மிடத்தில். எதுவே ஆனாலும் சரி, என்னவாகட்டும் போகட்டும், அவர் பார்த்து கொள்கிறாள், இதை நான் தவிர்க்க கூடாது, மற்றவை அவள் பார்த்துப்பாள் என்ற தைரியம் இருந்தால், உன் பக்தி மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் இறைவன் உனக்கு துணை போகிறான். ஆனால் உன் பக்தியில் உனக்கு நம்பிக்கை இல்லாத போது, உன் மீதே உனக்கு நம்பிக்கை இல்லாத போது இறைவன் எங்கே துணை புரிவான்? முடியாதல்லவா. உனக்கு நிச்சயம் இறைவன் அருள் கிடைக்காது. அதனால் நீ முதலில் உன்னை இறைவனுக்கேற்ற பாவனையில் எடுத்துச் செல்ல வேண்டும். உன்னை இறைவனுக்கேற்ற பாவனையில் எடுத்து சென்றால்தான் உன்னால் எல்லாவற்றையும் விட்டு இறைவனிடம் போவது சுலபமாகும். நீ உன் பாவனை உன்னை சுற்றி உள்ள உனது பந்தங்களிலும் உனது கர்மாக்களிலும் உனக்கு நான் என்னும் பெருமையிலும் இருக்கிறது. அந்த நான் என்னும் பெருமை எல்லாம் விட வேண்டும். சீடர்களே, சிஷ்யர்களே, உங்களுக்கு ஒன்றை சொல்கிறேன். நாமும் நமக்கு எப்போது அழைப்போ அங்கே இருக்க வேண்டும். அந்த அழைப்பிற்கு நாம் இருக்க வேண்டும். சுற்றுப்புறம், பந்தம், சூழல் இவையெல்லாம் பார்க்கும் பொழுது நாம் இறைவனுக்கும் நமக்கும் தூரம்தான் வைக்கிறோம். என்னவே ஆனாலும் சரி, நான் போக வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நம்மிடத்தில் வந்தால்தான் உனது பக்தியே அப்போது உண்மை என்றாகிறது. இல்லையில் உண்மை பக்தி இல்லை. ஏனென்றால் நம்மீதும் நமக்கு நம்பிக்கை இல்லை. நாம் அப்போது நாம் செலுத்தும் பக்தி மீது எப்படி நம்பிக்கை வரும்? எதை பற்றியும் நாம் யோசிக்கக்கூடாது. நாம் இதை கேட்க வேண்டும், இருக்க வேண்டும் என்றால் இருக்க வேண்டும், அவ்வளவுதான். கடவுளுக்காக நாம் வாழ்கிறோம் என்றால் வாழ வேண்டும். அதுதான் நாம் பஞ்ச குருமார்கள் செய்தது. அவர்கள் குரு செய்தார்கள் என்று சொல்லக்கூடாது. அவர்கள் நமக்கு வழி சொல்லி தருகிறார்கள், அதை நாம் பின்பற்ற வேண்டும். சரி, வகுப்புக்கு போவோமா? சீடர்களே, கேள்வி மீது கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது என்னை பொறுத்தவரையில் பிறப்புகளாக எடுங்கள், எத்தனை வேண்டுமோ பிறப்புகள் எடுத்து அனுபவியுங்கள். வேண்டாம் என்று நான் கூறப்போவதில்லை, நிறைய எடுத்துக்கொள்ளுங்கள், இந்த உலகம் உள்ள வரையிலும் எடுத்துக்கொள்ளுங்கள், என்று அழியுமோ அன்று போய் சேருங்கள், அதில் தவறு எதுவுமே இல்லை, ஆனால் பக்தி செலுத்தாதீர்கள், பக்தியே வேண்டாம், முக்குணத்தை பற்றி யோசிக்காதீர்கள், நாளை நடப்பதை பற்றி யோசிக்காதீர்கள். குருதேவா, என்னதான் நீங்கள் சொல்ல வருகிறீர்கள்? சீடர்களே, மாயை, அதாவது பஞ்சபூதத்தால் ஆன தேகம், உங்களுக்கென்ற உணர்வுகள், உங்களுக்கென்று எல்லாம் இப்போது வந்துவிட்டது. நீங்கள் எப்படி ஒரு ஞானத்தில் இருந்து உதித்து இன்று எந்த அளவிற்கு குறைந்திருக்கிறீர்கள் பாருங்கள். அதனால் நீங்கள் பிறப்பெடுத்து தெளிவாகுங்கள். நிறைய பிறப்பு என்று தெளிவாக வேண்டுமோ அன்று தெளிவாகுங்கள். அதுவரையில் எந்த குருவாலும் உங்களை மீட்ட முடியாது என்று அவர் அழகாக 27 பேருக்கும் ஆசீர்வதிக்கிறார். இதை பார்த்த உத்ரேஷ்ட மகரிஷி, ஐயோ, இவர்கள் தேவையில்லாமல் வாயை விட்டு இப்படி செய்கிறார், எல்லாம் பஞ்சபூதத்தால் ஆன தேகம், அதனால் புத்தி அவ்வப்போது நிலையில் இல்லை, நிலையில் வைத்து கொள்ள வேண்டும், இவர் போய் அவர்களை எல்லாம் அழைத்து புத்தியை நிலையில் வைத்து கொள்ளுங்கள், இப்படியெல்லாம் தவறு, குருவிடம் இப்படி பேசுவது தவறு என்று ஒரு பெரிய சத் சங்கத்தை நடத்துகிறார். நமது கதையை பாருங்கள், அப்படி இருந்த நல்லவர் இங்கே எப்படி மாறுகிறார் பாருங்கள். அவர்களுக்கு போய் நல்லறிவை சொல்லுகிறார், ஏன் இப்படியெல்லாம் செய்கிறீர்கள், தவறு, குருவிடம் தவறு கேளுங்கள், வாருங்கள். எல்லோரும் குருவிடம் வருகிறார். குருவே, வசிஷ்ட மகாராஜ், ரிஷியே, எங்களை காப்பாற்றுங்கள், நாங்கள் அறியாமையில் பேசுகிறோம், எங்களை காப்பாற்றுங்கள், உங்களை காப்பாற்ற அந்த ஜெகன் மாதா வருவாள், நான் வருகிறேன் என்று புறப்படுகிறார். அவர் அதற்கு விமோசனமும் சொல்லவில்லை, எதுவுமே சொல்லவில்லை, உங்களை காப்பாற்ற ஜெகன் மாதா வரட்டும் என்று மறைந்து விடுகிறார். இவர்கள் உத்ரேஷ்ட மகரிஷியை பார்க்கிறார். உத்ரேஷ்ட மகரிஷியும், காலம் வரும், நான் எப்படியாவது நமது குருவிடம் பேசி உங்களை, நாம் 27 வரும் உங்கள் அனைவரையும் சிவம் ஜெகதாத்ரி வனத்திற்கு அழைத்து செல்கிறேன், போகலாம், இதற்கு என்ன விமோசனம், என்ன நடக்கும் என்பதை அங்கே நாம் கேட்கலாம், நான் உங்களுக்கு துணை புரிகிறேன், கவலைப்படாதீர்கள், நாம் போகலாம் என்று உத்ரேஷ்ட மகரிஷி இவர்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆனால் பிறகு அவர் எந்த நிலைக்கு போனார் என்பதை நமக்கு சரித்திரத்தில் தெரியும். அதனால் அங்கே இருவர் அப்படி வெளியேறினார்கள். இவர்களின் வாழ்க்கை இவ்விதமாக இந்த 27 நின்றது. அடுத்து அம்மா, அம்மா, என்ன பெண்ணு, என்ன வேண்டும் அம்மா? நாம் அன்று அந்த சிவம் ஆதிசக்தியை பார்த்தோம் அல்லவா? ஆமாம், பார்த்தோம், தரிசித்தோம், உனக்கு அருள் செய்தாள். அம்மா எனக்கு அப்படி அலங்காரம் செய், நான் அப்படி இருக்க வேண்டும். தவறம்மா, பெரியவர்களை பார்த்து அதே போல் அப்படி இருப்பது அவர்களை ஏளனம் செய்வது போல் ஆகும். நான் அதற்கு ஒப்புக்கொள்ள மாட்டேன். அம்மா, சரி ஒப்புக்கொள்ளாவட்டி போ, என்னை இன்னொரு முறை சுற்றி அழைத்து போவாயா? என்ன இது, என்ன செய்ய போகிறாய்? இல்லை, நான் பார்க்க வேண்டும். சரி, இவள் பார்க்கட்டும், சுற்றி போகலாம் என்று அப்படியே இவளை வியாசரிடத்திலும் அழைத்து போகலாம் என்று சுற்றி அழைத்து வந்தேன். அங்கே இருவர் ஏதோ மந்திரோபதேசம் மந்திரம் செய்வதை காதில் விழுகிறது. அம்மா, யார் இவர்கள், என்ன செய்கிறார்கள், என்ன ஜபிக்கிறார்கள், யாரம்மா இவர்கள், உனக்கு எதற்கு? இவர்கள் ரிஷிகள், சிவ ஆதிசக்தியை பார்க்க வேண்டும் என்று தவம் மேற்கொள்கிறார்கள், அவ்வளவுதான். ஓ அம்மா, இவ்வளவு கஷ்டமா தரிசனம் கிடைக்க? நான் போய் அவர்களுக்கு சொல்லட்டுமா? அம்மா என்று கூப்பிட உடனே வந்து விடுவாள் என்று. கண்ணே, உனக்கு வருவாள், எல்லோருக்கும் அல்ல, அது அதற்கு மனப்பக்குவம் இருக்க வேண்டும், அவ்வளவு சுலபம் அல்ல. அது எப்படி அம்மா? எனக்கு மட்டும் வருவாள், அவர்களுக்கு வரமாட்டாள் என்றால் அப்போது அம்மா இல்லையே, நீ மட்டும் எல்லோருக்கும் காட்சி கொடுக்கிறாயே. மகளே, இது இன்னும் நீ புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. நீ ஞானத்தில் இருப்பவள், ஞானத்தில் இருப்பவளுக்கு தவம் தேவையில்லை, நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். ஞானத்தில் இருப்பவருக்கு தவம் தேவையில்லை, எத்தனை நாள் எத்தனை நேரம் என்பதெல்லாம் இல்லை. போய் உட்கார்ந்து மனதை அமைதிப்படுத்தி மனது தூய்மையாக இருக்கும் பொழுது அந்த இறைவனை கூப்பிடும்போது அந்த இறையின் தரிசனம் உடனே கிடைக்கிறது. அந்த மன தூய்மைதான் காரணம். நீ மன தூய்மையாக இருக்கிறாய், உன் உள்ளத்தில் யாருக்கும் எந்த தீங்கும் செய்ததில்லை, எதை பற்றியும் நீ கவலை இல்லை, நான் சொல்வதை நன்றாக கேட்கிறாய். இது இருந்தால் போதாதா? இதன்படி உனக்கு தரிசனம் கிடைக்கிறது. ஓ அம்மா, அவர்கள் ஏனம்மா மன தூய்மை இல்லாமல் இருக்கிறார்கள்? இதற்கு நான் என்ன பதில் சொல்லட்டும்? மகளே, மக்களை நீ நேரம் காலம் வரும்போது புரிந்து கொள்வாய். மக்களை நீ நேரம் காலம் வரும்பொழுது புரிந்து கொள்வாய். அதனால்தான் அவள் புரிந்து கொண்டாள், புரிந்து கொண்டாள், பதினெட்டிலும் புரிந்து கொண்டிருக்கிறாள். என் வாக்கு அன்று கொடுத்தது. சரி வா, நாம் அப்படி என்றால் அவள் புரிந்து கொள்ளவில்லையா, நாம் அவள் புரியும் வண்ணம் நடந்து கொள்ளவில்லையா? நாம் தான் சொல்கிறோம் அல்லவா, என்னை நீ புரிந்தே கொள்ள மாட்டாய் என்று. அப்படி என்றால் இன்னும் அவள் தான் புரிந்து கொள்ளவில்லை என்று வைத்துக் கொள்வோம். தூயவர்களுக்கு தூயதை தான் தெரியும் அல்லவா, தீயவர்களுக்கு தீயது தான் கண்ணில் தெரியும். இதுதானே நீதி? ஒரு குப்பையில் ஒரு தங்க மோதிரம் விழுந்தால் நாம் என்ன செய்வோம்? தங்க மோதிர நோக்கில்தான் குப்பையை கலருவோம் அல்லவா. நாமே குப்பையாக இருந்தால் தங்க மோதிரத்தை பற்றி நாம் ஏன் கவலைப்பட போகிறோம்? சரி, வகுப்பிற்கு போகலாம். சரி விடு, வா நாம் போய் உனது அடுத்த குருவான வியாசரை சந்தித்து விட்டு வரலாம். அம்மா, அவர் ஏதாவது கேள்வி கேட்பாரா? எதற்கு? இல்லை, நான் ஏதாவது கேள்வி கேட்கலாமா? அதுவும் எதற்கு? இரண்டும் வேண்டாமே, நாம் போய் தரிசித்து விட்டு வரலாமே. அங்காவது மௌனமாக இருந்தால் நன்றாக இருக்கும் அல்லவா? ஒன்று இரண்டு வார்த்தை பேசலாம் அல்லவா? அம்மா, உன்னை கேட்கிறேன், சொல்லட்டுமா என்று, அல்லது சொல்லிவிட்டு உன்னிடம் சொல்கிறேன், இது சொன்னேன் பரவாயில்லையா என்று. மகளே, போகிறோம், வா, மௌனமாக இரு. அங்கே சென்றோம். இது நமது சரித்திரத்தில் இல்லை, இதை இங்கே சேர்க்கிறேன். அங்கே சென்றோம். வியாசரும், என்ன மகளே, சௌக்கியமாக இருக்கிறாயா என்றார். நான் ஆச்சரியத்தில் பார்த்தேன். ஏனென்றால் இங்கே சௌக்கியம், வாருங்கள், இதெல்லாம் எங்களுக்கு கிடையாத ஒன்று. இவர் ஏதோ கேட்கிறார், இது எங்கோ போக போகிறது. நான் என்ன வியாச மகரிஷி, திடீரென்று வார்த்தைகள் மாறுகிறதே, நமக்கு இவையெல்லாம் இல்லையே. அவள், அம்மா, மகளே என்று என்னை கேட்டார், உன்னை அல்ல, நீ அம்மா. நான் இவள் வாய் மூடினால் நன்றாக இருக்கும், திறந்து விட்டால் இனி என்ன நடக்கப் போகிறது பார்ப்போம். வியாச மகரிஷி, என் குருநாதா, ஒன்றும் குறையில்லை. என் தாயிடம் இருக்கும் வரையில் எனக்கு குறை ஒன்றும் வராது. என் தாயை விட்டு விலகினால் எல்லா குறையும் வரும். நான் அவளை பார்த்து, நீங்கள் அந்தால் இன்றைய காலகட்டத்தில் பலார் என்று ஒன்றை விடலாம் என்று யோசிப்பீர்கள் அல்லவா? ஆனால் நான் யோசித்தது என்ன? தன் வாழ்க்கையை நிர்ணயித்து கொண்டாள், எதையும் ஏற்கும் பக்குவத்தில் வந்துவிட்டார். அதைதான் குருநாதர் சோதித்து பார்க்கிறார், இவள் எல்லா பக்குவத்திற்கும் தயாராகிறாளா என்று. அதற்கு பதில் அவள் கொடுத்து விட்டாள், நான் எல்லாவற்றிற்கும் தயாராகத்தான் இருக்கிறேன். கொடுமை செய்தவர்களையும் இன்று இங்கே அமர்த்தி கதை சொல்லி கொண்டிருக்கிறேனே அல்லவா? அப்படியென்றால் எத்தனை அவள் பக்குவப்பட்டு இருக்கிறாள். நான் அதை யோசித்தேன். வியாசரம் என்னை பார்த்து சிரிக்கிறார். சிரித்துவிட்டு அவர் மனதளவில் இங்கே என்னிடம் சொல்கிறார், தாயே, இனி பிறப்புகளை நிர்ணயிக்க வேண்டும். அந்த பிறப்புகள் அவள்தான் நிர்ணயிக்க வேண்டும். எங்கே என்ன எது நடக்கும், எப்படி இவையெல்லாம் நடக்கும் தெரியவில்லை. இது இன்னும் ஒரு தெரியாத அதிசயமாக உள்ளது. அதை அவள்தானே நிர்ணயிக்க வேண்டும். அவள் நிர்ணயித்த பிறகுதான் நாம் எதையும் கூற முடியும். நானும் மனதளவில் மனதில் பேசுகிறேன், ஆமாம், ஆனால் எதுவும் புரியாமல் இருக்கிறதே, எதுவும் தெளிவாக இல்லை, புரியவில்லை. எப்படி, எங்கே, என்ன நடக்கும் என்று நிச்சயம் சொல்ல முடியாத நிலையில் இருக்கிறோம். நாங்கள் இருவரும் பேசியதில் அசரிரி ஸ்ரீமன் ஆதிசக்தி தேவி கூறுகிறார், இருவரும் கவலைப்படாதீர்கள், இருவரும் கவலைப்படாதீர்கள், நான் கலியுகத்தில் தான் பிறப்பேன், கலியுகத்தில் தான் நான் செல்வேன். யாசர், தாயே, இது என்ன முடிவு? நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். எனக்கு இதுவரையில் நான்கு யுகத்திலும் மூன்று யுகத்தில் தேவர்கள் இருப்பார்கள், ரிஷிகள் இருப்பார்கள், ஒவ்வொரு மும்மூர்த்திகளில் அவதாரங்கள் இருக்கும், அவை காட்கிறது ரசிக்கு அதை எல்லாம் செய்கிறார்கள். என்னை பொறுத்தவரையில் மக்களில் மக்களாக இருந்து மக்களுக்கு சேவை செய்து மக்களுடன் வாழ வேண்டும். இந்த பணிகளை நான் தானே செய்தேன். அவதாரங்கள் எடுத்து அசுரர்களை கொன்றதும் நான் தான். என் வேலை அவதாரம் எடுத்து அசுரர்களை கொள்வது மட்டும்தானா? மக்களுள் மக்களாக வாழ முடியாதா என்ன? வாழ முடியும், நான் வாழ்ந்து காண்பிக்கிறேன். மக்களுள் மக்களாக இருந்து மக்களுக்கு சேவை செய்து மக்களுள்ளேயே வாழ்வேன். நேரமும் காலமும் வரும்பொழுது நான் வெளியாகுகிறேன். தாயே, இது என்ன முடிவு? ஆமாம், தேவர்களை காக்க அசுரர்களை கொன்றேன், தேவர்களுக்காக நான் வாழ்ந்தேன். அப்படி இருக்கும் பொழுது மக்களில் வாழ்வதில் என்ன தவறு இருக்கிறது? மக்களும் பஞ்சபூதத்தாலான தேகத்தாலும் தாங்கள் படும் துன்பங்களை நான் ஏன் ஏற்றுக்கொள்ளக்கூடாது? அதே துன்பங்கள் எனக்கும் தானே. அதனால் நான் அமைத்த இந்த உலகத்தில் அது எனக்கும் ஒன்று தான் என்பதை என்று நான் சொல்ல முடியும்? அதனால் நானே ஏற்றுக்கொள்கிறேனே. மக்களுள் நானே பிறந்து நானே வாழ்ந்தும் காண்பிக்கிறேன். இப்படியெல்லாம் இருந்தாலும் நம்மால் வாழ முடியும் என்பதை வாழ்ந்து காண்பிக்கிறேன். நானும் வியாச மகரிஷியும் ஸ்தம்பித்து நின்றோம். என்ன இது? எங்கோ இருக்கும் தாய்க்கு இந்த உலகம் ஒரு அணுவிலும் சிறிய அணு. இந்த அணுவுக்குள் தான் பிறந்து இந்த நம்முடன் வாழ்ந்து கஷ்டங்களை எல்லாம் அனுபவிக்கிறேன். அது கஷ்டம் அல்ல, எல்லோருக்கும் வருவதுதான் எனக்கும் என்ற நியாயத்தை ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தில் வருகிறாள் என்றால் நாம் ஒன்றுமில்லை. நான் சற்று யோசித்தேன். ஆஹா, நாம் இதை பற்றி யோசிக்கவே இல்லையே. ஜெகதாத்ரி மகளே, தவறாக எண்ணாதே. நீ உன் ஸ்தானத்தில் உயர்ந்தவள், அப்படியே இரு. நான் இங்கே மகளாகத்தானே வந்திருக்கிறேன். உன் மகள் உலகில் நன்மைகள் செய்யட்டும், உன் மகள் என்றே வைத்துக்கொள். உன் மகள் உனக்கு நன்மை செய்யட்டும். நீ ஆளும் இந்த ராஜ்யத்தில், இந்த உலகத்தில் அவளும் ஒரு பிரஜையாக வாழ்ந்து காட்டட்டும். அந்த பெருமை உனக்கே வரட்டும். தாயே, நான் எண்ணியதையும் எனக்கே வரனாக தருகிறீரா? ஆமாம், நீ எண்ணுகிறாய். நீ இப்படி தோன்றவில்லையே இப்படி பிறக்க வேண்டும் என்று. இல்லை, நாம் எல்லாம் சேர்ந்துதான் இப்படி ஒரு பிறப்பை எடுத்திருக்கிறோம். நீயும் அதில் இருக்கிறாய், நானும் அதில் இருக்கிறேன், வியாசரும் அதில் இருக்கிறார். எல்லோருமாக சேர்ந்து இந்த பிறப்பை எடுக்கிறோம். சிவம் தேவி யாரும் அல்ல, எல்லோரின் பிறப்புத்தான் அவள். மக்களுள் வாழ்ந்து காட்டட்டும் சிவம். தாயே, ஸ்ரீவம் ஆதிசக்தி தேவி இங்கே கருணை என்று சொல்லவா, அல்லது படைத்த உலகத்தினுள் வாழ்ந்து காண்பிக்கிறேன், எப்படி வாழ வேண்டும் என்பதை நானே சொல்லித்தருகிறேன் என்று வரும் உனது தியாக மனப்பான்மைக்கு அளவு உண்டா? தாயே, நாங்கள் இருவரும் உன்னை வணங்குகிறோம். ஆமாம், இருவரும் ஏன் மௌனமாக ஒருவரை ஒருவர்? அம்மா, அவ்வப்போது நீ இந்த மாதிரி ரிஷிகளை பார்க்கும் பொழுது மௌனமாக இருக்கிறாய். ஏதோ நடக்கிறது. என்ன நடக்கிறது தெரியவில்லை. மகளே, எல்லாம் நன்மைத்தான் நடக்கிறது, உனக்கு ஒன்றும் இல்லையே. அம்மா, நீ அடிக்கடி இந்த ரிஷிகளை சந்திக்காதே, நீ அம்மாவாக நடந்து கொள்ள மாட்டேன் என்கிறாய். அவர்களுடன் சந்திக்கும் போது நீ ரிஷியாகவே ஆகிவிடுகிறாய், என்னுடன் பேச மாட்டேன் என்கிறாய். நீ தானே என்னை அழைத்து வந்தாய். நான், நீ, அவர் மூவரும் பேச வேண்டும். இருவரும் ஒருவரை ஒரு பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள். நானும் எத்தனை நேரம் உங்கள் இருவரை பார்ப்பது? போமா, நான் இனிமேல் இந்த ரிஷியிடமெல்லாம் வரமாட்டேன். நீ ரிஷியை சந்திக்கும் போது நான் சந்திக்க மாட்டேன். மகளே, பொறுமை, வார்த்தைகளை விடாதே, பொறுமை. இதனால்தான் அந்த இரண்டரை யுகம் அவள் யாரையும் சந்திக்க போகவில்லை. ரிஷியே அழைக்கிறார். ஆதிவியாசர் மகளை பார்க்க வேண்டும், அவளை வர சொல் என்று கருடனிடம் சொல்லி அனுப்பி அழைத்து கொள்கிறார். இவளாக போகவில்லை. பாய் அன்று சொன்ன வாக்கை அப்படியே நடவேற்றுகிறாள். பிருகு, அத்ரி, வசிஷ்டா போன்ற அத்தனை ரிஷிகளும், சப்த ரிஷிகளும் இவளை நாடிதான் வந்தார்கள் என்று இவள் எங்கும் போனதில்லை, எதையும் செய்ததில்லை. ஸ்ரீ ஓம். நாளை தொடங்குவோம்.